ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே பூர்ணா. அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சி மே 12 அன்னையர் தினம், அதனை முன்னிட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, பெண்களினுடைய வீரம் பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பெண்களினுடைய வீரம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பெண்கள், பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா பூ போன்றவங்க, மென்மையானவங்க அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான பெண்களின் வீரம் பற்றிய நிகழ்ச்சி தான் இது. மீசையில்லா பாரதிகளும் இங்கு உண்டு, களத்தில் கபிவாட மட்டுமல்ல, முரத்தால் புலியை விரட்டும் வீரமும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்றைய பெண்களுக்கு வீரம் நிறையா இருக்குது. அதாவது பெண்கள்னாவே அழகோவியம், பெண்கள்னாவே ஒரு பூ போன்றவர்கள், மென்மையானவர்கள்னு சொல்லி 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 நம்மளை வந்து அப்படியே நம்மளே உணர்ற அளவுக்கு நம்மளை வந்து மனப்பாங்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அணுகுமுறை, ஒரு அமைதியான அணுகுமுறையே பெண்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எப்படி வந்து பெண்களை பற்றி இப்படியெல்லாம் கவிதை எழுதுறாங்கன்னு தெரியல. பெண்களை வந்து மேன்மையாகவே நினச்சி நினச்சி கவிதை எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கவிதை ஒரு கவிஞன் அழகாக எழுதியிருக்கான். மான்விலியின் மருட்சி அவ்விழிகளில் இருந்தாலும் மான்விலி அவள் விழிமுன் நிற்க முடியாது. அதாவது பெண்களை வந்து புலி போன்ற வீரமுடையவர்கள் பெண்கள், ஆனால் நம்மளை வந்து மான் மாதிரி ஒரு அமைதியான விலங்காகவே நம்மளை வந்து படைச்சிட்றாங்க, நம்மளை வந்து நினைக்க வச்சிட்றாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, உலக படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பு பெண்ணினுடைய படைப்பு. அனைத்து உயிர்களையும் உண்டாக்குவதும் காப்பாற்றுவதும் உயிர்ப்பிப்பதுமே பெண் மட்டும்தான். அன்பு, ஆதரவு, பகிர்தல், இது மூன்றுக்குமே பொருத்தமாக மனித குலத்தில் வாழ்கிறவங்க யாரு அப்படின்னா பெண் தான். அவளே ஆக்கலும் காத்தலுக்குமான சக்தி பெண் தான். நீரின்று அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதுபோலத்தான் பெண்ணின்றி இயங்காது இந்த உலகு. அத்தகைய வல்லமை கொண்டது பெண்ணினுடைய பெருமை. அதாவது நம்ம தமிழகத்தில், முக்கியமாக நம்ம தமிழகத்தினுடைய பெண்களினுடைய வீரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பண்டைய காலத்து பெண்மணிகளினுடைய வீரம்ங்கிறது சற்றும் சளைத்ததல்ல. அதாவது அவங்க கல்வியிலும் சரி, அறிவு, ஒழுக்கம், மானம், ஞானம் போன்ற எல்லா விஷயங்களையுமே வந்து பெண்கள் வந்து சிறந்ததாக இருந்தாங்க. பண்டைய காலத்து பெண்கள் வந்து கல்வியில் ஓங்கி இருந்தாங்க. அதாவது உலகத்திலேயே வந்து சொல்லுவாங்க, பெண்கள் வந்து கல்வி கற்காத நாடு தமிழ், அது நம்மளுடைய இந்திய மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய நாடு வந்து இந்திய நாடு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அப்படியல்ல, பண்டைய காலத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புறவர்கள் இருந்த ஒரு நாடு அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ பண்டைய நாட்டில் எப்படி நம்மளை வந்து பெண்கள் வந்து இல்லை, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முன் வர்றதில்லை, அவங்க மேம்படுறதில்லைன்னு அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு தெரியலை. அது மட்டும் இல்லை, அவங்க வெறும் படிப்பு மட்டும் சிறந்தவங்க இல்லை, குணம், நலம் போன்ற அத்தனையிலையும் வந்து அவங்க வந்து சிறந்தவர்கள். எப்படின்னா, பெண்களை வந்து ஒரு போதைப் பொருளாக மட்டுமே நாடு வந்து உலகமே சித்தரித்து கொண்டிருக்கிற வகையில் நம்மளுடைய தமிழன் மட்டும்தான் மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாறாப்புச்சியில் உடுத்தி மானம் காத்து அந்த பொம்மையை விற்றான். அப்படின்னா பண்டைய காலத்தில் பெண்களினுடைய மானமும் ஞானமும் எப்படி போற்றப்பட்டிருந்திருக்கக்கூடியது. அடுத்ததாக என்ன அப்படின்னா, பண்டைய காலத்து பெண்களுக்கும் இன்றைய காலத்து பெண்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். களத்தில் மாண்ட புலிகளை விட முரத்தில் மாண்ட புலிகளே அதிகம் என்று கூறுவார்கள். அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பண்டைய கால பெண்கள் வந்து புலியை கூட முரத்திலேயே அடித்து விரட்டினாங்க. அதுக்கு அந்த அளத்துக்கு வீரம் மிகுந்த, வல்லமை மிகுந்த பெண்களுக்கு எடுத்துக்காட்டை யாரை சொல்லலாம் அப்படின்னா, வேலுநாச்சியாரை சொல்லலாம், குயிலியம்மாவை அவங்கள சொல்லலாம். அதாவது ஒரு ஆங்கிலேய சமஸ்தானத்தையே அலறியோட வைக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமை அன்றைய பெண்கள்கிட்ட நிறையாவே இருந்துச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம குயிலியம்மாவையும் வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லணும் அவங்கள வந்துட்டு. வீரமங்கை வேலுநாச்சியார் அம்மாவினுடைய வீரத்துக்கு இந்த உலகத்திலேயே எந்த ஒரு பெண்மணியும் ஈடுகட்ட முடியாது. அதை விட தன்னுடைய உயிரையே பணயம் கொடுத்த குயிலியம்மாவினுடைய வீரம்ங்கிறது, அதைவிட ஆகச்சிறந்த வீரம், ஆகச்சிறந்த ஆளுமை அப்படிங்கிறது அன்றைய பெண்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனா புளிய பார்த்தா கூட பயக்காதவங்க பண்டைய பெண்மணி, எலிய பார்த்தாவே பயக்கிறவங்க தான் இன்றைய பெண்மணி. அதுக்குன்னு அவங்கள நான் வந்துட்டு இன்றைய காலத்து பெண்கள் ரொம்ப பயப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லலை. இன்னைக்கும் எத்தனையோ பெண்கள் தைரியமா இருக்காங்க, போல்டா இருக்காங்க, எஃபிஷியண்டா அவங்க ஒர்க் அவங்களே எல்லாத்தையும் எடுத்து மேனேஜ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றேன்னா, அவங்கள விட பண்டைய காலத்து பெண்களுக்கு ரொம்ப 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 100 மடங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பண்டைய பெண்கள் கிட்ட மட்டும்தான். தந்தை பெரியார் வந்து அழகாக ஒரு வசனம் சொல்லியிருப்பார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது ஆண்களோட முயற்சியால் கிடைக்கக்கூடிய விடுதலை வந்து பெண்களுக்கு வந்து உண்மையான விடுதலை அல்ல. அது வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மை நாமே அடிமை என தெரியாமல் நாமளே சாசனத்தில் அடிமை சாசனம் எழுதி தர மாதிரி அது மறைமுகமாக நம்மளை அடிமையாக்கப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. அவரவருக்கான உரிமையை அவரவரே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் பெண்களினுடைய உரிமை வந்து பெண்களுக்கான உரித்தான உரிமைகளை பெண்களே உரிமை கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆண்கள் எவ்வளவுதான் போராடினாலும் அது வந்து அவர்களினுடைய நலனுக்காகத்தான் இருக்குமே ஒழிய எந்த ஒரு ஆணும் பெண்களின் உண்மை நலனுக்காக போராட வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, சில அன்றைய காலத்தில் அப்படி இருந்துச்சு, ஆனால் இன்றைய சில சமுதாயம் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, பெண்களை வந்து முடக்கி வச்சுட்டாங்க. பெண்கள் வெளியே வரக்கூடாது, பெண்கள் வந்து பேய் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இலக்கியங்களும் நிறைய இதிகாசங்களுமே வந்துட்டு பெண்களை வந்து தவறாக சித்தரித்து விட்டார்கள். அதாவது நல்ல வளமான மருதம் போன்ற நாடுகளுக்கு, போன்ற மருத நிலத்திற்கு, இந்த மாதிரியான வளம் நிறைந்த நிலங்களுக்கு வந்து ஒரு ஆண் கடவுள் இருந்தாங்க. ஆனால் ஒரு பாலை நிலத்துக்கு மட்டும்தான் ஒரு பெண் கடவுளை போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. அப்புறம் வந்து பெண்களை பேய், பெண்களை வந்து பிடரி அப்படின்னு போன்ற நிறைய சொல்லி சொல்லி நம்மளை நாமே ஒரு தாழ்வு நிலைக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு சில ஆண் சமுதாயம், ஆணாதிக்க சமுதாயம் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம நிறைய பேருக்கு தெரியல. அதாவது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் எதிரியாக இருக்காங்களே ஒழிய வேறு எந்த எதிரியும் இருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு பெண் வந்து தைரியமாக வெளியே போகிறா, எந்திரிச்சு வெளியே போகிறா அப்படின்னா முதல் கேள்வி அவங்க அம்மா தான் கேட்பாங்க. பொட்டை புள்ள, நீ பொத்துனாப்பிள்ள இருக்க வேணாமா, ஒழுக்கமாக வீட்டுக்குள்ளே போய் உட்காரு அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க. என்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெண்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய வீரத்தையும் வைராகியத்தையும் அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்காமல் இருக்காங்களோ அன்னைக்கு தான் வந்து பெண்களுக்கு வந்து உண்மையான விடுதலை கிடைக்கும். அதாவது வீரம் வீரம் வீரம்னு சொல்கிறீங்களே, வீரம்னா என்ன, வாள் எடுத்துட்டு நாலு கத்தி எடுத்துட்டு போய் நாலு ஆளுகளை வெட்டிட்டு வந்தால் அது வீரமா? அப்படியல்ல, அதல்ல வீரம். உனக்கான உரிமைகளை, உனக்கே உரித்தான உரிமைகளை நீ பெற்றுக்கணும். அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும், அதுக்கான கட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். அது தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்ட வந்து ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மைங்கிறது அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு தேவையானதை கூட அவங்களால கேட்டு வாங்கிக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பயமாக இருக்காங்க, பயந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்னென்னா, ஆணாதிக்க சமுதாயம் வந்து அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. என்றைக்கு வந்து ஒரு பெண் வந்து ஒரு நடு இரவில் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு யாரையும் கேட்காம அவள் நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்தில் அவள் கிளம்பி போகிறா, அது எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அவள் திரும்பி வர்றா, அந்த அன்னைக்கு தான் பெண் சமுதாயம் வந்துட்டு ஒரு வீரம் நிறைந்த சமுதாயமாகவும் ஒரு பெண் விடுதலை நிறைந்த சமுதாயமாகவும் மாறும். அதாவது இலக்கியத்தில் வந்து நிறைய வந்து பெண்களினுடைய வீரத்தை பற்றி காமிச்சிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு நாலு லைன் கவிதை என்ன அப்படின்னா, புணரி நீராடி முளரிதோல் தொடுத்து வளரிபடையாவும் அலறியோட செய்தவள் பண்டைய பெண்மணி. அதாவது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு வளரிப்படை வீரர்களையே அலறியோட செய்யக்கூடிய, அலறியோட செய்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட பெண்கள், பண்டைய பெண்மணிகள்கிட்ட, குறிப்பாக பண்டைய பெண்மணிகள்கிட்ட அப்பேற்பட்ட வீரர்களையே அலறியோட செய்யக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமையும் வேட்கை நிறைந்த வீரமும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இப்போ அதற்கு எடுத்துக்காட்டா என்ன அப்படின்னா, புறநானூற்றில் பெண்களினுடைய வீரத்தை பற்றி சொல்லாத நூலே இல்லை. ஒக்கூர் மாசாத்தியார், புறப்பொருள் வெண்பாமாலை எழுதின ஆசிரியர் போன்ற எத்தனையோ பேர் வந்துட்டு நிறைய இலக்கிய சான்றுகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என் அதில் ஒரு சின்ன வரி, செங்கலத்து மலம் கருதி பைந்தும்மை தலைமலைந்தன்று அப்படின்னு புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தாயினுடைய வீரத்தையும் மன உணர்வையும் பறைசாற்றக்கூடிய வரிகள் நிறைந்த பாடல் என்ன அப்படின்னா இந்த புறநானூற்றில் இப்போ நான் சொன்ன வரிகள் தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய காலத்து தாய்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இன்றைய காலத்து தாய்மார்கள் மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு சின்ன சண்டைக்கே போய் பக்கத்து வீட்டுக்கு பையன் வந்து சின்ன சண்டை போட்டானே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டே போய் சண்டை போட்டுட்டு வராங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அன்றைய தாய் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் ஒரு போர் வீரன்னா அவன் போரில் போய் இறந்துட்டான் அப்படின்னா அவங்க என்றைக்குமே அவங்க வருத்தப்பட்டதில்லை. ஆனால் இறந்தவன் ஒரு நாளும் வந்து புறமுதுகில் அடிபட்டு புறமுதுகிட்டு அவன் தோற்று போயிருந்தா நான் ஈன்றெடுத்ததே கேவலம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். நான் பெற்றெடுத்த விட சந்தோஷம் எனக்கு எப்போ கிடைக்கும்னா, என்னுடைய மகன் வந்து நெஞ்சில் குத்தி தான் செத்துருக்கணுமே ஒழிய புறமுதுகிட்டு அவன் செத்துருந்தான் அப்படின்னா, செத்துருந்தான் ஒருவேளை போரில் புறமுதுகிட்டு அவன் வந்து இறந்துருந்தான் அப்படின்னா அவன் உண்ட மார்பை அறுத்து விடுவேன் என்று ஒரு பண்டைய பெண்மணி சொல்லியிருக்கா, பண்டைய தாய் சொல்லியிருக்கா அப்படின்னா, அவள் அந்த இடத்திற்கு வீரத்துக்கும் போருக்கும் அவள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் அவளே அவ்வளவு வீரம் நிறைஞ்சிருக்கா அப்படின்னா, அவளுடைய மகன் எவ்வளவு வீரம், அவளிடம் கற்ற வீரம் எந்த அளத்துக்கு அவங்கிட்ட இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு பண்டைய இலக்கியங்கள் எல்லாம் வந்துட்டு சொல்லுது. ஆனால் பண்டைய இலக்கியங்கள் இது மட்டும் வெறும் பாடல்களாக மட்டும் எழுதாமல் பெண்ணினுடைய வீரத்தை சிலைகளாகவே வடித்து வைத்து விட்டு சென்றிருக்காங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக திருபுவனேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அதாவது காட்டு பண்ணியை கூட கையால் கொன்ற சிற்பம் இருக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு பெண்ணினுடைய வீரம் வந்து வன்மை வலிமை வேட்கை நிறைந்ததாக இருந்திருக்கும். வேட்கை நிறைந்த வீரம் பெண்களிட எந்த அளவுக்கு போற்றி இருந்ததுனால மட்டும்தான் ஒரு சிவாலயத்தில் கருவறை கோமுகியிலேயே மக்கள் வழிபடும் இடத்துல இப்படியாப்பட்ட சிற்பத்தை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்ணினுடைய வீரம் பறைசாற்றப்பட்டிருந்ததனால் மட்டுமே ஒரு சிற்பம் சிலை வடித்து அதை வழிபடக்கூடிய அளவிற்கு வைத்திருக்கிறார்கள் என்றால், சற்றும் வீரத்திற்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. அதாவது ஒரு திருக்குறளில் வந்து வள்ளுவன் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டான். என்ன அப்படின்னா, அச்சமும் ஞானமும் மடனும் முத்துறந்த நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார். அதாவது அச்சம் ஞானம் மடம் இம்மூன்று மட்டும்தான் பெண்களுக்கே உரிய பண்பு அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. இல்லை பெண்களுக்கு இதனோட சேர்த்து வீரம்ங்கிற ஒன்று கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்தே ஆகணும். அது இன்றைய போட்டி நிறைந்த உலகத்துல வந்து பெண்கள் கிட்ட வீரம்ங்கிறது ஒன்று கட்டாயம் அவங்க கிட்ட பாடம் புகட்டி இருக்கணும். வீரம்னா என்ன, ஏது, எப்படி இருக்க வேண்டும் என்கின்றதை நம்மளுடைய இலக்கியங்களை வைத்து எடுத்து காட்டி இருக்க வேண்டும் அவர்களுக்கு, இன்றைய பெண்களுக்கு. அதாவது முக்கியமா வந்துட்டு யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு புதுசாக திருமணமான இன்றைய காலத்து பெண்கள் கிட்ட தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குறைந்த 50 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அம்மம்மா அம்மச்சி ஆத்தா அவங்கக்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துலேயே வந்து நம்மளுடைய அப்பா தாத்தா பாட்டம் பூட்டங்கிட்ட அடிமை சாசனம் வந்து எழுதி கொடுத்துருவாங்க. நான் வந்து உங்களுடைய அடிமை மாதிரி அப்படின்னு ஆரம்பத்துலேயே அவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சரிங்க அப்படின்னே வந்துட்டு பெண்களினுடைய வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆணினுடைய ஆணவத்தினால பெண்ணினுடைய வாழ்க்கையும் அவளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படக்கூடாது. அவளுடைய அறிவும் அவளுடைய ஆற்றலும் அவளுடைய வீரமும் விவேகமும் நிறைந்து தான் அவளுடைய வாழ்க்கை கட்டமைக்க கட்டமைக்கப்பட வேண்டும். ஆனால் ஆணாதிக்கத்தால் அவளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கவே கூடாது. அப்படி பட்டிருக்கக்கூடிய இடங்கள்லிருந்து பெண்கள் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதாவது பெண்களினுடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக, அதாவது பெண்கள் வீரம் நிறைந்தவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா அன்னையர். ஒரு பெண் வந்து அத்தனை வழிகள், அத்தனை நரம்பு முறிவுகளை தாண்டி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த பேர்பட்ட பெண் வீர கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய அத்தனை வழிகளை கடந்து ஒரு குழந்தையை அவங்க பெற்றெடுத்த பிறகு அதுவே ஒரு மிகச்சிறந்த வீரம் தான். அந்த சின்ன வழியை கூட ஆண்களால் தாங்க முடியாது. அதை விட ஆண்கள் தாங்க முடியாத அளவுக்கு, அதை விட 6 மடங்கு வீரம் 6 மடங்கு வழியை தாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னாவே அது வந்து அன்னையர்கள் மட்டும்தான். நம்ம வந்து அவர்களை போற்றும் விதமாக ரத்னவாணி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். மேலும் பெண்கள் வந்து வீரம் மிகுந்த பெண்களாக இருக்க வேண்டும், எதற்கும் சற்றும் சளைத்தவர்களாக இருக்கக்கூடாது என்று கூறி வாய்ப்பளித்த துணை நல்லஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.